आप सुन रहे हैं रेडियो रवीश।
नमस्कार, मैं रवीश कुमार। दिस पॉडकास्ट हैज बीन जनरेटेड बाय आर्टिफिशियल इंटेलिजेंस। द वॉइस यू विल नाउ हियर इज नॉट माइंड बट जनरेटेड बाय अ मशीन। वी आर ट्राइंग टू रीच न्यू ऑडियंसेस एंड दस मेकिंग यूज ऑफ व्हाट एआई हैज टू ऑफर। देयर माइट बी सम ट्रांसलेशन रिलेटेड इनएक्यूरेसीज। इन दैट केस प्लीज रेफर टू आवर मेन वीडियो।
வணக்கம், நான் ரவீஷ்குமார். பிப்ரவரி 15 தேதி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து தேர்தல் நன்கொடை வியாபாரம் பற்றி பிரதமர் மோடி பேசியுள்ளார். ஏற்கனவே பிப்ரவரி பாதி முடிந்து மார்ச் மாதம் முழுவதும் முடிந்த நிலையில் பிரதமர் மோடி இந்த விஷயத்தில் இறுதியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார். தேர்தல் சலசலப்புக்கு மத்தியில், அறிக்கைகளின் இறைச்சலுக்கு மத்தியில் பத்திரப்பதிவு விவகாரம் தொடர்பான சம்பிரதாய பணிகள் முடிவடைவதை உறுதி செய்வதற்காக இவ்வாறு செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் பிரதமர் சரியாக என்ன சொன்னார்? அவரது கூற்றுக்கு தர்க்கரீதியான அடிப்படை அல்லது உண்மை ஆதாரம் உள்ளதா? இன்றைய வீடியோவில் இதை பற்றி விவாதிக்கிறோம். எனவே முழு வீடியோவையும் பாருங்கள். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து பிரதமர் மோடி கருத்து தெரிவித்துள்ளாரா? அரசாங்கத்தின் நோக்கம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தாரா? நீதிமன்றம் சட்டத்திற்கு புறம்பானது மற்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று கருதினால் அந்த சட்டத்தை பிரதமர் மோடி எவ்வாறு பெற முடியும்? மேலும் தேர்தல் பத்திரங்கள் குறித்த அறிக்கையை வெளியிட அவருக்கு ஏன் 1.5 மாதங்கள் தேவைப்பட்டன? தமிழகத்தின் தந்தி டிவிக்கு பிரதமர் மோடி பேட்டி அளித்தார். பேட்டியின் போது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது மற்றும் கோட் சார் வெளியிடப்பட்ட தேர்தல் பத்திர விவரங்களை பற்றியும் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். இது உங்கள் கட்சிக்கு பின்னடைவாக சில சங்கடங்களை ஏற்படுத்தியதாக நினைக்கிறீர்களா? மற்றும் கோட் அதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி, மற்றும் கோட் என்னை பின்னடைவை ஏற்படுத்திய நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொல்லுங்கள். இன்று இதை நினைத்து பெருமைப்பட்டு ஆடுபவர்கள் வருந்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். தேர்தல் எதுவாக இருந்தாலும் இந்த அறிஞர்கள் அனைவரையும் நான் கேட்க விரும்புகிறேன். 2014 முன் நடந்த தேர்தல்களில் செலவு செய்திருக்க வேண்டும் தேர்தல் பத்திரங்களை உருவாக்கியது. அதன் காரணமாக இன்று யார் பணம் எடுத்தார்கள், எங்கு கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இல்லையெனில் முன்பு எந்த தகவலும் இல்லை. தேர்தல்கள் ஒரு செலவினமாக இருந்தன. ஏனென்றால் அவை இருந்தன. தேர்தல் பத்திரங்கள் எதுவும் சரியாக இல்லை. குறைகள் இருந்தால் திருத்திக் கொள்ள முடியும். எனக்கு பின்னடைவு ஏற்பட நான் என்ன செய்தேன் என்று பிரதமர் கூறினார். இதற்கு பதில், நீங்கள் பல நடைமுறைகளை மீறி சட்டத்துக்கு புறம்பானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என்று சட்டத்தை இயற்றியுள்ளீர்கள். இதையெல்லாம் உச்சநீதிமன்றமே தன் தீர்ப்பில் கூறியிருக்கிறது, எதிர்க்கட்சிகள் அல்ல. அதன்பின் அது குறித்த தகவல் வெளியானபோது இந்த சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது என்பது தெரியவந்தது. சோதனைக்குப் பிறகு உங்கள் கட்சிக்கு நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் நன்கொடை அளித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவில் எழுதியிருப்பதை பிரதமர் மறந்துவிட்டார் போலும், அல்லது பொதுமக்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறார். தெரிந்தவர்கள் அவர்களும் மறந்திருக்க வேண்டும். அவர்கள் ஐபிஎல்இல் பிடிபட வேண்டும். நீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியிருப்பதை மீண்டும் ஒருமுறை புரிந்து கொள்வோம். தேர்தல் பத்திர திட்டம் மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தங்கள் பிரிவு 19(1)(a)(i) மீறுவது, தகவல் அறியும் உரிமைக்கு எதிரானது மற்றும் அரசியலமைப்புக்கு எதிரானது. சுப்ரீம் கோர்ட்டின் இந்த கருத்துக்களை படிக்கும்போது, தீர்ப்பை படித்துவிட்டு அதன் அடிப்படையில் கேள்விகள் கேட்கும்போது பிரதமர் என்ன செய்தார் என்று பதில் சொல்ல முடியாமல் ஏன் அதிர்ச்சி அடைய வேண்டும்? நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான சட்டத்தை கொண்டு வரும்போது நீங்கள் அதிர்ச்சி அடைய வேண்டும். திருட்டு பிடிபட்டது. சந்தேகம் இருந்தவர்கள் சரி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளனர். இது பிரதமருக்கு அதிர்ச்சி அல்லவா? அவர் இயற்றிய சட்டத்தின் பின் கதவுகளை உச்சநீதிமன்றம் பிடித்துவிட்டது என்று அர்த்தம். இப்போது அவருடைய இரண்டாவது விஷயத்திற்கு வருவோம். தேர்தல் பத்திரம் தயாரித்ததாக கூறிய பிரதமர் மோடி, அதன் மூலம் யார் பணம் எடுத்தார்கள், எங்கு பத்திரம் கொடுத்தார்கள் என்பதை இன்று உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறது. இல்லையெனில் முன்பு எந்த தகவலும் இல்லை. நீங்கள் பாதையை பெறுகிறீர்கள். இந்த அறிக்கை உண்மைக்கு புறம்பானது மற்றும் தவறானது. பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மோடி அப்படி எந்த சட்டத்தையும் இயற்றவில்லை என்பது உண்மைக்கு புறம்பானது. உண்மை என்னவெனில், இந்த பத்திர விவரங்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் மோடி அரசின் வழக்கறிஞர்கள் கடுமையாக வாதிட்டனர். தேர்தல் பத்திரங்களை வாங்குபவர்கள் மற்றும் பெறுபவர்கள் இருவரின் அடையாளங்களும் இரகசியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மோடி ஒரு சட்டத்தை இயற்றினார். மோடியால் நிறுவப்பட்ட தேர்தல் பத்திரச் சட்டத்தின் அடித்தளம் வாங்குபவர்கள் மற்றும் பயனாளிகளின் அடையாளங்களை இரகசியமாக வைத்திருப்பதாகும். இருப்பினும் உச்சநீதிமன்றம் இதை சட்டவிரோதமானது எனக் கருதி அதை வெளியிடுவதை கட்டாயமாக்கியது. மற்றும் கோட், அரசியல் கட்சிகளின் நிதியுதவியைப் பற்றி தெரிந்து கொள்ள குடிமக்களுக்கு உரிமை இல்லை. தெரிந்து கொள்ளும் உரிமை அனைத்து குடிமக்களுக்கும் கிடைக்கக்கூடிய உலகளாவிய உரிமையல்ல. மற்றும் கோட் என்று உச்சநீதிமன்றத்தில் தனது முந்தைய நிலைப்பாட்டிற்கும் பிரதமர் முரண்பட்டார். அரசியல் கட்சிகளுக்கு யார் நிதி அளிப்பார்கள் என்பதை அறிய குடிமக்களுக்கு உரிமையில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் அரசு கூறியுள்ள நிலையில், யார் யார் நிதி கொடுத்தார்கள், யார் நிதி பெற்றார்கள் என்ற விவரம் தெரிந்தது தனது சட்டத்தால்தான் என்று அரசு தலைவர் இப்போது கூறுகிறார். நீதிமன்றத்தில் பொதுமக்களின் தகவல் அறியும் உரிமையை எதிர்த்து அரசு நிறுவனங்களின் பக்கம் நின்றது. மற்றும் கோட், அரசியல் கட்சியுடன் இணைவதற்கான உரிமையை உள்ளடக்கிய குடிமக்களின் தனியுரிமையை பாதுகாப்பது அரசின் நேர்மறையான பொறுப்பு என்று அரசாங்கம் வாதிட்டது. வாங்குபவருக்கு தனது அரசியல் சார்புகளை வெளிப்படுத்தாமல் தேர்தல் பத்திரங்களை வாங்க உரிமை உண்டு. இந்த தனியுரிமைக்கான உரிமை மிக முக்கியமானது. மற்றும் கோட், அவர்கள் தனியுரிமை உரிமைகளை மேற்கோள் காட்டி நீதிமன்றத்தில் பெருநிறுவன நன்கொடையாளர்களை வெளிப்படுத்தாததற்கு வாதிட்டனர். பிரதமர் மோடி இப்போது கூறுவது சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவையே எதிரொலிக்கிறது, ஆனால் அவரது சட்டம் இந்த வெளிப்படைத்தன்மையை எளிதாக்கியது என்று தவறாக கூறுகிறது. அவர் தனது அரசாங்கத்தின் முடிவை பாதுகாக்கவோ அல்லது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆதரிக்கவோ இல்லை. ஒரு சில பிரதமர்களே அவ்வாறு செய்ய முடிகிறது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அவர் நேரடியாக ஏற்றுக்கொண்டிருந்தால் விரும்பத்தக்கதாக இருந்திருக்கும். பத்திர விவரங்களை மறைப்பதற்கான விரிவான முயற்சிகள், இரகசியத்தை உறுதிப்படுத்த விலையுயர்ந்த வழக்கறிஞர்களை பணியமர்த்துவது உட்பட இப்போது மோடியின் சட்டமே புதிய வெளிப்படைத்தன்மைக்கு காரணம் என்ற கூற்றுகளால் முரண்பாடாக உயர்த்தி காட்டப்பட்டுள்ளது. இப்போது இந்த திட்டம் அம்பலமாகிவிட்ட நிலையில் பிரதமர் அதை பற்றி முரண்பாடாக பெருமிதம் கொள்கிறார். நன்கொடையாளர்கள் துன்புறுத்தலை எதிர்கொள்ள நேரிடும் என்பது அரசாங்கத்தின் நியாயமாக இருந்தது, ஆனால் நன்கொடைகள் சோதனைக்கு பிந்தைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. மேலும் அரசியல் பழிவாங்கல்களால் நன்கொடையாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையை தடுக்கும் வகையில் சட்டம் இயற்றப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இந்த வாதத்தை முற்றிலுமாக தகர்த்தார். நீதிபதி கண்ணா தனது தனிக்கருத்தில் முடிவை வலுப்படுத்தும் வாதங்களை வழங்கினார். அவர்கள் பயனாளியை தேர்ந்தெடுப்பது நன்கொடையாளரின் தனிச்சிறப்பு என்று குறிப்பிட்டார். நன்கொடையாளருக்கு எதிரான எந்தவொரு பழிவாங்கும் நடவடிக்கையும் சட்டம் மற்றும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதாகும். இது நிறுத்தப்பட வேண்டும். தொல்லைகளிலிருந்து நன்கொடையாளர்களை பாதுகாப்பதாக கூறி இந்த தவறான நடைமுறையை நியாயப்படுத்தவோ அல்லது விளக்கவோ முடியாது. இந்த முறைகேட்டை திருத்துவதற்கு பதிலாக அதை நிலைநிறுத்தி மன்னிப்பு கொடுத்து பொதுமக்களின் தகவல் அறியும் உரிமையை பறிக்கிறது. இத்தகைய தண்டனைச் செயல்களுக்கும் துன்புறுத்தலுக்கும் மாற்று மருந்தே வெளிப்படைத்தன்மை, இரகசியம் அல்ல. மேலும் தேர்தல்களில் கருப்பு பணத்தை தடுப்பதற்கும் நன்கொடையாளர்களின் இரகசியத்தன்மைக்கும் தொடர்பில்லை என்றும் நீதிபதி கண்ணா குறிப்பிட்டார். தகவல்களை மறைப்பது பணமோசடி மூலம் பெறப்பட்ட நிதியை சட்டப்பூர்வமாக்கலாம், இது போன்ற நடைமுறைகள் தடையின்றி தொடரக்கூடும் என்பதை குறிக்கிறது. இருந்தபோதிலும் பிரதமர் மோடி பத்திர முறையை பாராட்டினார். மேலும் அவரது வலியுறுத்தல்களை ஊடகங்கள் கேள்வி கேட்க தவறிவிட்டன. இந்தி மற்றும் ஆங்கில ஊடகங்கள் இரண்டும் பிரதமரின் அறிக்கையை வாசகர்களுக்கு நினைவூட்டாமல் வெளியிடும். 1.5 மாதங்களுக்குப் பிறகு அவர் கூறிய கருத்து தவறானது மற்றும் உண்மைக்கு புறம்பானது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பான ஒவ்வொரு வாதத்தின் அடிப்படையும் பார்வையாளர்களாகிய நீங்கள் புரிந்துகொள்வதற்கு முக்கியமானது. நாங்கள் வழங்கிய பின்னணியில் பிரதமரின் அறிக்கையை நீங்கள் ஆராய்ந்தால் பொய்கள் புலப்படும். எந்த ஒரு ஹிந்தி நாளிதழும் இந்த தகவலை இப்படி வெளியிடாது. பாஜகவுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் நன்கொடை அளித்தன என்பதை அரசு வெளியிட வேண்டும் என்றால் அதன் சார்பாக பத்திரிகைகளில் விளம்பரங்களை வெளியிட்டிருக்கும். பாஜகவுக்கு நன்கொடை அளித்தவர்கள் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரித்தபோது நன்கொடைகள் குறித்த எந்த பதிவையும் தாங்கள் வைத்திருக்கவில்லை என்று அக்கட்சி பதிலளித்ததை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம். இதை கவனியுங்கள். ஒருவர் 1.1 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரத்தை நன்கொடையாக அளித்தால் அது குறித்த எந்த விவரங்களையும் பாஜக பராமரிக்காமல் இருக்குமா? உண்மை என்னவெனில், நன்கொடை வழங்கும் நிறுவனங்களின் அடையாளத்தை இருட்டடிப்பு செய்ய 100 கோடிகளை நன்கொடையாக வழங்க அவர்களை வற்புறுத்துவதற்காக அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. அவர்கள் ரெய்டுகளால் எதிர்கொள்ளும் அழுத்தத்தை கூட சுட்டிக்காட்ட முடியாது. இதுபோன்ற ரெய்டுகளைத் தொடர்ந்து பாஜகவுக்கு 100 கோடிகளை நன்கொடையாக வழங்குவதில் யாரும் மகிழ்ச்சியடையவில்லை. நீங்கள் அதை செய்வீர்களா? தேர்தல் பத்திரத்தில் பொதுமக்களின் அறியும் உரிமை இருந்திருந்தால் உச்சநீதிமன்றம் அதை சட்டத்திற்கு புறம்பானது மற்றும் அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று கருதியிருக்காது. பார்வையாளர்களாகிய நீங்கள் பிரதமரிடம் கேள்வி கேட்கலாம். உச்ச நீதிமன்றம் அந்த பத்திரத்தை செல்லாததாக்காமல் அனைத்து தகவல்களையும் வெளியிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாமல் இருந்திருந்தால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தேர்தல் பத்திர வழக்கில் மனுதாரர்கள் 41 ஈடியால் ரெய்டு செய்யப்பட்ட நிறுவனங்கள் பாஜகவுக்கு 2471 கோடி நன்கொடை அளித்தன. டெல்லி மதுபான ஊழலில் அரசு சாட்சியான பிறகு சரத் ரெட்டியின் அரபிந்தோ பார்மா நிறுவனம் பாஜகவுக்கு 55 கோடி நன்கொடை அளித்தது. குஜராத்தைச் சேர்ந்த பல தயாரிப்பு நிறுவனங்களின் மருந்துகள் சோதனையில் தோல்வியடைந்தபோது அவர்கள் பாஜகவுக்கு சுமார் 80 கோடி நன்கொடை அளித்தனர். மகாராஷ்டிராவில் தோரண்ட் குழுமத்திற்கு 285 கோடி சொத்து வரியை ஃபட்னாவிஸ் தள்ளுபடி செய்தார். பின்னர் அது பாஜகவுக்கு 185 கோடி நன்கொடை அளித்தது. தொலைத்தொடர்பு துறையில் செயற்கைக்கோள் அலைக்கற்றையை ஏலம் விடுவதற்கான விதிகள் மாற்றப்பட்டன. அதே நேரத்தில் பாரதி ஏர்டெல் பாஜகவுக்கு 150 கோடி நன்கொடை அளித்தது. இதையெல்லாம் பத்திரப்பதிவு சட்டத்தால் கற்றுக்கொண்டீர்களா? சிக்கலான தகவல்களை உடனடியாக தொகுப்பதில் உள்ள சிரமத்தை கூறி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்றத்தை அணுகியதை பிரதமர் மறந்துவிட்டாரா? ஹரிஷ் சால்வே உள்ளிட்ட எந்த வழக்கறிஞர்களின் வாதங்களுக்கும் சளைக்காத உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திடம் தகவல்களை அளித்து அதன் இணையதளத்தில் வெளியிடுமாறு கோரியது. ஸ்டேட் வங்கியின் தலைவர் தினேஷ்குமார் காரா மேலாளர் நிலை அதிகாரியால் தாக்கல் செய்யும் நடைமுறையில் இருந்து விலகி அவரது பெயரில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யும்படி கேட்கப்பட்டார். காரா 10 மாத கால நீட்டிப்பை பெற்றார். பத்திரத்தின் பின்புறம் எழுதப்பட்ட இரகசிய குறியீடு இல்லாமல் ஸ்டேட் வங்கி அளித்த முதற்கட்ட தகவல்கள் முழுமையடையாமல் இருந்ததையும் பிரதமர் மறந்துவிட்டாரா? இறுதியாக தேர்தல் ஆணையத்திடம் பத்திரங்களின் இரகசிய எண்களை வெளியிடுவதற்கு ஸ்டேட் வங்கிக்கு மற்றொரு உச்ச நீதிமன்ற தலையீடு தேவைப்பட்டது. இதன் மூலம் பாஜக மொத்தம் 8252 கோடி நன்கொடைகளை தேர்தல் பத்திரங்களிலிருந்து மட்டுமே பெற்றது என்பதை வெளிப்படுத்தியது. இந்த தகவலை இந்திய அரசு தானாக முன்வந்து பொதுமக்களிடம் பகிர்ந்து கொண்டதா? முக்கிய ஊடகங்கள் இதை பற்றி செய்தி வெளியிட்டனவா? அல்லது இந்த நபர்களா? பல முக்கிய ஹிந்தி பத்திரிகைகள் இதை வெளியிடவில்லை. அப்படியிருக்க பத்திரப்பதிவு சட்டம் இல்லாமல் யார் நன்கொடை அளித்தார்கள், யார் பெற்றார்கள் என்ற விவரம் தெரியாமல் இருக்கும் என்று பிரதமர் எப்படி கூற முடியும்? ஸ்க்ரோல், நியூஸ் மினிட், நியூஸ் லாண்டரி மற்றும் ஆர்டிகிள் 14 பத்திரிகையாளர்களின் அறிக்கைகளை மதிப்பாய்வு செய்து நன்கொடையாளர்கள் மற்றும் பெறுநர்களைப் பற்றி உங்களுக்கு தெரிவிக்கும் வகையில் எந்த முக்கிய சேனல் மற்றும் செய்தித்தாள் பத்திரங்களைப் பற்றி அறிக்கை செய்தது என்பதை நீங்களே முடிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களின் அறிக்கையை இந்தி செய்தித்தாள்களுடன் ஒப்பிட்டு நீங்களே பாருங்கள். உங்கள் வீட்டிற்கு வரும் ஆங்கில நாளிதழை சரிபார்த்து இதுபோன்ற செய்திகள் வந்துள்ளதா என்று பாருங்கள். தேர்தல் ஆணையமும் இந்த பத்திரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. தொழில் அமைப்புகளான ஃபெக்கி மற்றும் PhD சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஆகியவை தங்கள் பெயர்கள் பகிரங்கப்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய உச்சநீதிமன்றத்திற்கு சென்றன என்பதை நினைவில் கொள்க. அவர்களின் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குவது குறித்து பங்குதாரர்களுக்கு தெரிவிக்காதது பங்குதாரர்களின் உரிமைகளை மீறுவதாகும் என மனுதாரர்கள் வாதிட்டதாக பிப்ரவரி 15 தீர்ப்பில் கூறியது. தேர்தல் பத்திரத்தின் இரகசியத்தன்மை காரணமாக அவர்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் நன்கொடை அளிக்க விரும்பவில்லை என்றால் நிறுவனத்தின் பங்குகளை வாங்கலாமா என்பதை முடிவு செய்ய முடியாது. தகவல் அறியும் உரிமை விஷயத்தில் குடிமக்கள் மற்றும் வாக்காளர்களின் உரிமைகள் பற்றிய பரந்த வரையறையின் அடிப்படையில் அதன் முடிவு எடுக்கப்பட்டதாக நீதிமன்றம் குறிப்பிட்டது. எனவே பங்குதாரர்கள் குறித்து தனித்தனியாக கருத்து தெரிவிக்காது. நிதிச்சட்டத்தின் இரகசிய திருத்தம் அரசியலமைப்புக்கு எதிரானது என நீதிமன்றம் அறிவித்தது. நீதிபதி கண்ணா தனது தீர்ப்பில் எந்தவொரு பொது அல்லது தனியார் நிறுவனமும் தனியுரிமை மீறல் வாதம் பலவீனமானது, ஏனெனில் அதன் பரிவர்த்தனைகள் அதன் பங்குதாரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வெளிப்படையாக இருக்க வேண்டும். தேர்தல் பத்திரங்கள் மோசடி, கொள்கை மாற்றம் என்ற பெயரில் தற்செயல் நன்கொடைகள், ரெய்டுக்குப் பிறகு நன்கொடை அளிக்க வேண்டிய நிர்பந்தம், தகவல் வந்தாலும் விசாரணையின்மை போன்றவை கவலைக்குரியவை. மார்ச் 16 வீடியோவில் விளையாடிய ஒரு பகுதியை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம். மார்ச் 16 நிகழ்ச்சியில் நியூஸ்லாண்ட்ரி மற்றும் நியூஸ் மினட், டோரண்ட் குரூப் மற்றும் அதன் துணை நிறுவனங்களான டோரண்ட் பவர் லிமிடெட் மற்றும் டோரண்ட் ஃபார்மசியூட்டிகல்ஸ் லிமிடெட் என்ற நன்கொடையாளர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நன்கொடையாளர் பற்றிய தகவலை வெளியிட்டதாக நாங்கள் தெரிவித்தோம். 5 முன்பு மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இந்த நிறுவனத்திற்கு 2.85 கோடி ரூபாய் சொத்து வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளித்தார். இந்த நிறுவனம் சுமார் 5 1.85 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்களை வாங்கியது தெரியவந்துள்ளது. இந்த குழுவின் தலைவர் சுதிர் மேத்தா பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருக்கமானவராக கருதப்படுகிறார். 2007 மற்றும் 2015 இடையில் இந்த நிறுவனம் பாஜகவுக்கு ₹33 கோடிக்கு மேல் நன்கொடை அளித்ததாகவும் நியூஸ புள்ளி லாண்ட்ரி கண்டறிந்துள்ளது. டோரண்ட் ஃபார்மசியூட்டிகல்ஸ் லிமிடெட் பத்திரங்கள் மூலம் மொத்தம் 77.50 கோடியை நன்கொடையாக அளித்தது. இதில் ₹0.61 கோடி பாஜகவுக்கு சென்றது. 2019 இந்த நிறுவனம் தனது இரத்த அழுத்த மருந்துகளை அமெரிக்காவிலிருந்து திரும்பப் பெற வேண்டியிருந்தது, ஏனெனில் அவற்றில் புற்றுநோயை உண்டாக்கும் கூறுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. பிரதமரின் கருத்துக்கு பதிலளித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஒரு நீண்ட கட்டுரையை ட்வீட் செய்துள்ளார். பிரதமர் ஒவ்வொரு நாளும் நேர்மையின்மையில் ஆழமாக இறங்குகிறார் என்று ஜெயராம் எழுதினார். தேர்தல் பத்திரம் திட்டம் முற்றிலும் ரகசியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் மோடி தமிழ் தொலைக்காட்சி ஒன்றில் பேசியதற்கு அவர் கடுமையாக பதிலளித்தார். 2018 முதல் 2024 வரையிலான 6 ஆண்டுகளில் ஒவ்வொரு கட்சியும் எந்தெந்த நன்கொடையாளரிடமிருந்து எவ்வளவு நன்கொடை பெற்றன என்பது பற்றிய எந்த தகவலும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. எந்த கட்சிக்கு யார் நன்கொடை அளித்தார்கள் என்ற விவரங்களை வெளியிடுமாறு எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் ரிமோட் கண்ட்ரோலில் செயல்படும் எஸ்பிஐ இந்த தகவலை சேகரிக்கவில்லை என நீதிமன்றத்தில் போய் கூறியது. பின்னர் லோக்சபா தேர்தலுக்குப் பிறகுதான் தரவுகளை பகிரங்கப்படுத்துவதற்கு நீட்டிக்க விரும்புவதாகத் தோன்றும் தரவுகளை சேகரிக்க 3 மாதங்கள் கோரியது. சுப்ரீம் கோர்ட்டின் வலுவான தலையீடுதான் எஸ்பிஐ சில நாட்களில் தரவுகளை பகிரங்கமாக வெளியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நன்கொடையாளர்களின் தரவை அரசியல் கட்சிகளுடன் பொறுத்த 3 மாத கால அவகாசம் கோரியபோது எஸ்பிஐ போய் சொன்னது, ஒவ்வொரு நன்கொடையாளருக்கும் அவர்கள் நன்கொடை அளித்த அரசியல் கட்சியுடன் பொருத்துவதற்கு எங்கள் குழுவிற்கு பைதான் குறியீடு 5 வரிகளும் 15 வினாடிகளுக்கும் குறைவாகவே தேவைப்பட்டது. அதிர்ந்து போன நான் என்ன செய்தேன் என்று பிரதமர் கேட்பதாக ஜெய்ராம் கூறியுள்ளார். இதற்கு பதில் ஜெய்ராம் சில உண்மைகளை முன்வைத்து மற்றும் குவோட் 400,000 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள், திட்டங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதிகள் உங்கள் கட்சிக்கு கார்ப்பரேட் நன்கொடையாளர்கள் வழங்கிய 1,000,000,000 கோடி தேர்தல் பத்திரங்களுடன் தெளிவாக இணைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக மாறிவிட்டது மற்றும் #39 நன்கொடை அழியுங்கள், வியாபாரத்தை எடுங்கள் மற்றும் #39 மற்றும் குவோட் நிறுவனங்களில் குறைந்தது 40 ED சோதனைகளுக்குப் பிறகு BJP தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெரிய அளவிலான நன்கொடைகளை பெற்றுள்ளது. பிரதமரும் அவரது சகாக்களும் திட்டமிட்டு மிரட்டி பணம் பறிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியன் எக்ஸ்பிரஸிலிருந்து ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறார், ரிது சரின், புலனாய்வு பத்திரிகையில் நன்கு அறியப்பட்ட பெயர். March 30 வெளியிடப்பட்ட ரிது சரினின் அறிக்கை உச்சநீதிமன்றம் பத்திரத்திட்டத்தை ரத்து செய்வதற்கு 3 நாட்களுக்கு முன்பு இந்திய அரசு 10,000 கோடி மதிப்பிலான பத்திரங்களை அச்சிட உத்தரவிட்டது. தலா 1 கோடி பத்திரங்களை அச்சிட என்ன அவசரம்? மேலும் முடிவு வந்ததும் அதை உடனடியாக நிறுத்த நிதி அமைச்சகம் உத்தரவு பிறப்பிக்க 7 நாட்கள் ஆனது. அதற்குள் 8,350 கோடி மதிப்பிலான பத்திரங்கள் அச்சடிக்கப்பட்டுவிட்டன. உங்கள் ஹிந்தி நாளிதழில் அப்படி ஏதேனும் செய்திகள் அச்சிடப்பட்டுள்ளதா? ஏன் அச்சிடப்படவில்லை? பத்திரிகையாளர்களுக்கு தெரியாமல் இல்லை. இந்தி பத்திரிகைகளில் இதை ஏன் அச்சிடுவதில்லை? 100,000,000 நிருபர்கள் அலுவலகம் சென்று வீடு திரும்புவது ஏன் என்று கேட்டால் நிலைமை எவ்வளவு மோசமானது என்பது புரியும். இதனால்தான் இன்று பொதுமக்களுக்கு தேர்தல் பத்திரங்கள் பற்றி எதுவும் தெரியாது. எதிர்க்கட்சிகள் அதிகபட்ச நன்கொடையை பெற்றதாக அமித்ஷா கூறியதால் செய்தித்தாள்கள் சரிபார்ப்பு இல்லாமல் இந்த பொய்யை அச்சிட்டன. எது எப்படி இருந்தாலும் அதிகபட்ச நன்கொடையை பாஜக பெற்றுள்ளது. இந்தி நாளிதழ்கள் 2 குற்றங்களை செய்கின்றன. அவை பத்திரங்கள் பற்றிய தகவல்கள் உங்களை சென்றடைவதை தடுக்கின்றன. மேலும் உண்மைகள் தவறானவை, கூற்றுக்கள் பொய்யானவை போன்ற அறிக்கைகளை அவர்கள் சரிபார்க்கவில்லை. பத்திரங்கள் என்ற பெயரில் நன்கொடை வசூல் செய்யும் தொழிலை மட்டும் செய்யாமல் செய்தித்தாள்கள் ஒருவகையில் உங்களை அறியாமல் தடுத்து உங்கள் நனவை கொள்ளையடித்துவிட்டன. அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் இன்று ஒவ்வொரு நாளிதழின் முதல் பக்கத்திலும் பிரதமர் தேர்தல் பத்திரங்கள் குறித்து பொய் சொல்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கும். தகவல் வழங்குவதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வணக்கம், நான் ரவீஷ்குமார்.